கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை மறுபடியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் திருவிருந்து ஆராதனையிலும் கலந்து கொள்ள இருக்கின்றோம். லெந்து நாட்களின் கடைசி பகுதியிலே நாம் வந்து இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கிற செய்தி நம்மை நாமே ஒருமுறை பரிசோதிப்பதற்கு இது வழிவகை செய்ய வேண்டும் என்று நான் கர்த்தரிடத்திலே நான் ஜெபிக்கிறேன். என்னையும் நான் தற்பரிசோதனை செய்வதற்கு ஏதுவாக இந்த செய்தி அமைய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இந்த நாளிலே காணப்பட கர்த்தர் அருள் புரிவாராக. பவுலப்போஸ்தலன் கொருந்து திருச்சபைக்கு நிருபம் எழுதும் போது நம்ம எல்லாரும் கேட்ட வார்த்தைதான் அவர் சொல்லுகிறார். கொருந்து திருச்சபையை குறித்து பவுலப்போஸ்தலனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். வேத புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கும்போது ஒரே ஒரு திருச்சபையை குறித்துதான் முழுவதும் தேவன் எழுதி நமக்கு ஒரு வேத புஸ்தகத்திலே தந்திருக்கிறார் என்றால் அது கொருந்து திருச்சபை. எபேசு திருச்சபை பற்றி கொஞ்சம் நமக்கு அறிவு இருக்கலாம், ஆனால் கொருந்து திருச்சபை அதனுடைய எல்லா அவங்களுடைய கோட்பாடுகள், விபரீதங்கள், வாக்குவாதங்கள், அவருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதி ஒரு திருச்சபையை குறித்து எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக ஆண்டவர் கொருந்து திருச்சபையை வேத புஸ்தகத்திலே வைத்திருக்கின்றார். இப்ப பவுல் கேட்கிறார், அவர்களிடத்துல நிருபத்தில் எழுதும் போது பவுல் கேட்கிறார், நீ கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறாயா? இது ஒரு கேள்வி. நீ கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறாயா? சில விசுவாசம் நமக்கு இருக்கும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான். அதை யாக்கோபு சொல்வார், பிசாசுகளும் விசுவாசிக்கின்றன. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பேனேயானால் என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை காணப்பட வேண்டும். இதை பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகின்றார். நீ உண்மையாய் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உன்னிடத்தில் இவைகள் எல்லாம் இருக்க வேண்டுமே அப்படி என்று சொல்லுகின்றார். இன்று நமது வாழ்க்கையிலும் நாம் அனைவரும் நாம் சொல்லுகின்றோம், ஏன் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். பவுல் கேட்ட அதே கேள்வியை தான் இன்றைக்கு நாமும் நமக்குள்ளாக கேட்டுக்கொள்ளுவோம். உண்மையாய் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், உண்மையாய் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன நடக்க வேண்டும்? பவுல் சொல்லுகின்ற நாம் வாசிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 5:16-17 வசனத்தில் பவுல் சொல்லுகின்ற, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களே என்றால் இருப்பீர்களேயானால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, நீ இனி ஒரு புது சிருஷ்டி என்று சொல்லுகின்ற. இது நம்ம எல்லாரும் தெரிந்த காரியம், நாம் அதை சொல்லுவோம். ஒருவன் கிறிஸ்துவன் என்று சொன்னாலே ஒரு புது சிருஷ்டி தான் என்று சொல்லுவோம் நாம். கொருந்து சபையும் அதைத்தான் சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய போதகர், அவர்களுக்கு கல்வி, இந்த வேதத்தை புகட்டுகிறவர் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீ புது சிருஷ்டியாய் இருக்கிறாய், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்தவர்களுக்குள் வேத புஸ்தகத்திலே சொல்லப்படாத ஒரு பழக்கம் உண்டு. அது என்னன்னு சொன்னா, படிப்படியா நான் பரிசுத்தத்துல என்ன செய்வேன், முன்னேறுவேன், படிப்படியா விசுவாசத்திலே வளருவேன், படிப்படியா என்னுடைய கிரியைகளிலே நான் முன்னேறுவேன். வேத வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அபிதமாக்க கிடையாது. ஒருவன் ஒன்றுகள் பழைய மனுஷனாக இருக்கிறான், இல்லையானால் புதிய மனுஷனாக இருக்கிறான். இந்த இரண்டுக்கும் மத்தியத்தில் ஒரு வழி இல்லை. அதை இன்று உங்களுக்கு நான் அதையும் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒன்றுகள் நான் பழைய மனுஷன், இல்லாவிட்டால் நான் புதிய மனுஷன். இந்த பழைய மனுஷன் என்று சொல்லுவதை பவுல் சொல்லுகின்ற, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, அப்படி என்று சொல்லிவிட்டு பவுலே சொல்லுகிறார், கொரிந்து சபையை பார்த்து, இனி நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன், ஒருவனையும் நான் அறியேன் மாம்சத்தின்படி அறியேன், இனிமேல் நான் உங்களை அறிய வேண்டியது ஆவியின்படி மட்டுமே. அல்லாவிட்டால் பவுல் அதை தெளிவாக சொல்லுகிறார், மாம்சம் ஆவி, பழையவை புதியவை. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இதற்கு உள்ளாக ஒரு ஜிம்னாஸ்டிக் வாழ்க்கை நடத்தலாம் என்று நினைப்போமையானால் நாம் மிக்க இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் பழையவைகள் தான் என்னிடத்தில் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுவோமையானால் மனம் திரும்ப வாய்ப்பு உண்டு. புதிய மனுஷனே ஆனால் என்னுடைய கிரியைகளிலே அது வெளிப்படும். இந்த ரெண்டும் இல்லாதபடிக்கு நான் வாழ முடியாது. இதை பவுல் சொல்லுவதற்கு முந்தி அருமையான ஒரு வசனத்தை சொல்லுவார். 2 கொரிந்தியர் 5:14 பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுவார். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அதை ஏன் பவுல் சொல்லுகிறார் என்றால், கொரிந்து சபையிலே அவர் எதிர்பார்த்த எழுப்புதல் இல்லை, அவர் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லை. கொரிந்து திருச்சபை ஆதியிலிருந்து தானே கலகங்களும் குழப்பங்களும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிற ஒரு திருச்சபை. பவுலுடைய போதனைகளினாலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படவில்லை. ஒரு பெரிய திருச்சபையை போலவோ, ஒரு மக்கதோனிய திருச்சபையை போலவோ இல்லை. எத்தனையோ தடவை பவுல அப்போஸ்தலன் இந்த ஊழியம் போதும், இன்னொரு இடத்திற்கு போகலாமே என்று நினைப்பதை தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நெருக்கி ஏவுகிறது ஒன் மோர் டைம், ஒரு தடவை கூட, ஒரு முறை கூட, ஒரு தடவை கூட, ஒரு கடிதம் கூட என்று எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொல்லுகின்றார். சொல்லும் போது 15வது வசனத்தில் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், பிழைத்திருக்கிறவர்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர்கள் யாருமே இனிமேல் தங்களுக்கென்று பிழைக்க கூடாது, தங்களுக்கென்று பிழைக்க கூடாது. இத பவுல் சொல்லுவாரேயானால் கவனிச்சிடுங்க, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சுவிசேஷ தாண்ட சொல்லுவாங்க, சொல்லி 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 ஒரு நிலைமைக்கு பின்னால போ பாத்தீங்கன்னு சொன்னா, இத டூ இட் இல்லைன்னு சொன்னா நீ என்னோடு சார்ந்தவன் அல்ல என்று ஆண்டவரே சொல்லிவிடுவார். ஆனால் அதுவரையிலும் பொறுமையோடு இருப்பார். பவுலும் பாருங்கள், முதல் நிருபம் முழுவதும் எழுதி விட்டார். 2வது நிருபத்திலே அவர் சொல்லுகிறார் என்னன்னா, எப்பா நீ கிறிஸ்தவன்னா இனிமே உனக்காக நீ பழகாத. எவ்வளவு கிளியரா சொல்ற பாருங்க, இது எனக்கு அது புரிகிறது, உங்களுக்கும் அது புரியும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற உபதேசம் அப்படி என்றால், கிறிஸ்தவன் தனக்குத்தானையா பிழைக்கணும், தனக்கு போகத்தான் தர்மம். இது கிறிஸ்தவத்தில் உள்ளதல்ல, இது உலகத்தில் உள்ளதை எடுத்து வைத்துக் கொண்டு கிறிஸ்தவன் பேசுவது. எனவே தான் பவுல் சொல்லுகிறார், எம்மா நீ கிறிஸ்தவன்னா இனிமேல் நீ உனக்கென்று பிழைக்க கூடாது. அது சொல்லிட்டார், அது சொல்றது பவுல் அப்போஸ்தலன். காரணம் என்ன, அவர் தனக்காக பிழைக்கவில்லை, அவர் உலகத்துல ஜனங்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் என்று விரும்பினவர். எனவே தான் சொல்லுறார், அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகின்றார். அப்போ பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல சொல்லுகிறார் என்னன்னா, எம்மா புத்த சிருஷ்டியா இருக்கிறிய, அப்படின்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினவா, நீ ஒரு புத்து மனுஷனா இன்றைக்கு இருக்கிறாயா. அதுல முதலாவது அவர் சொல்லிவிட்டார் என்னன்னா, நீ உனக்காக பிழைப்பாயேனால் நீ பழைய மனுஷன், எந்த வித்தியாசமுமே கிடையாது. நீ பிறருக்காக வாழ்வாயே ஆனால் நீ புதிய மனுஷன். இன்றைக்கு நம்மோ அதை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே நான் வாழ்வது யாருக்காக, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த தாழ்ந்துகள் யாருக்காக, ஆவியின் வரங்கள் யாருக்காக. இந்த செய்தியை நாம் அறிந்து கொள்வோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு அது நிச்சயமாக அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். பவுல் என்ன சொல்லுகிறார், மிக தெளிவா சொல்ற, நீ ஜீவித்திருக்கிறாய், இனி உனக்கண்டு நீ பிழைக்க கூடாது, அப்பதான் நீ புதிய மனுஷன் என்று சொல்லுகிறார். இது நமக்கு கஷ்டமா இருக்கும். காரணம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் எண்ணுவதே என்ன, இப்ப போன வருஷம் 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்குமானா, இந்த வருஷம் 2 லட்சமாவது இருந்தாதான் என்னுடைய விசுவாசத்தின் அளவு பெருகுதுன்னு நினைக்கிற ஒரு ஒரு வாழ்க்கை வகமாகி விட்டது. பாத்துக்கிங்க, பொருளை வைத்து கிறிஸ்தவத்தை மதிப்பெடுக்கிறோம். பவுல் தெளிவாக சொல்லுகிறது நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். என்ன சொல்கிறார் என்றால், நீ புதிய மனுஷன் என்றால் இனி உனக்கென்று நீ பிழைக்க கூடாது. ஒரு 5 வசனத்தை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 1 ரோமர் 6:6-7 வசனங்கள். ரோமர் 6:6-7 வசனங்கள்ல பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்லுவார், என்ன சொல்லுவார்னு சொன்னா, நீ இனிமேல் பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லுவார். நீ பாவத்துக்கு ஊழியம் செய்தாயானால் நீ பழைய மனுஷன், அந்த பழைய மனுஷன் இன்னும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படவில்லை. நீ அறையப்பட்டிருப்பாயானால் நீ இனிமேல் பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டாய். இது ரொம்ப கடினமான ஒரு வசனம் பார்த்துக்கங்க. ரோம திருச்சபைக்கு பவுல் சொல்லுகிறார், நீ இனிமேல் பாவத்திற்கு ஊழியம் செய்யக்கூடாது. நீ பாவத்திற்கு ஊழியம் செய்தாயானால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உன்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படவில்லை. அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படாத வரையிலும் நீ பாவத்திற்கு ஊழியம் செய்கிறவன். இத பவுல் என்ன சொல்ற தெரியுமா? ரோமத்திருச்சபை பார்த்து, நீ கிறிஸ்துவு உடையவன் என்று சொல்லுகிறாய், ஊழியம் செய்வதோ பிசாசுக்கு செய்கிறாய். ரொம்ப கடினமான ஜட்ஜ்மெண்ட்ங்க. ஒரு ரோம திருச்சபைக்கு பவுல் போதிக்கிற போதனை, நீ அறை சிலுவையில் அறையப்படவில்லை ஆனால் நீ பாவத்துக்கு ஊழியம் செய்கிற பழைய மனுஷன் அப்படி என்று சொல்ற. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஞானஸ்நானம் எடுக்கும் போதும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ளாக்க மறித்து பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது சொல்லுவோம், கிறிஸ்துவுக்காக மறித்து பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். கவனிச்சிடுங்க, நம்ம வார்த்தைகள் நம்ம நியாயந்திருக்கோம். ஏன் இதை நம்ம நியாயந்திருக்கோம்னு சொல்றேன்னா, பாவத்துக்கு ஊழியம் செய்கிறேன், உலகத்துக்கு ஊழியம் செய்கிறேன், பிசாசுக்கு ஊழியம் செய்கிறேன், மாம்சத்துக்கு ஊழியம் செய்கிறேன், இச்சைகளுக்கு ஊழியம் செய்கிறேன், ஆனால் மற்றவர்களுக்கு முன்பதாக என்னை நான் ஒரு கிறிஸ்தவனாக காண்பிக்கிறேன். ஒரு 2 வேறுபட்ட ஒரு வாழ்வு பார்த்துடுங்க. பவுலத்தை தெளிவாக சொல்லுகிற பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாக வேண்டும். சார், இதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா, சிலுவையில் அறையப்படுகிறது என்று சொல்லுவது, சிலுவையில போய் நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா பச்சைமலையில ஒரு எவ்ரி இயர் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆண்டவருடைய பேஷன் இதை வந்து அவங்க உண்மையாக்கவே அதை ஒரு ஆள் சிலுவையை சுமக்க அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி அல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை சிலுவையை சுமந்து கொண்டிருப்பதற்கு அல்ல. நான் பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்தேனே ஆனால் நான் கிறிஸ்தவன். ஞாபகத்தில் வச்சுட்டேங்க. தயவு செய்து நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால கிறிஸ்தவன் நினைக்காதுங்க. அது ரெக்கார்டிக்கலுக்கு புரோஜனமா இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு புரோஜனமா இருக்காது. ஏன்னா நான் என்னை சிலுவையில் அறையவில்லை. அந்த பழைய இது என்னிடத்துல இருக்குது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நான் இன்னும் சிலுவையில் அறையப்படவில்லை. சிலுவையில் அறையப்படாத வரையிலும் நான் பழைய மனுஷனே, புது மனுஷன் அல்ல. சார், அடுத்தபடியா பாருங்க, 1 Corinthians 5:6-8 வரையிலும் பேசும்போது எழுதும் போது பவுல் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, ஞாபகத்தில் வச்சிடுங்க, மேன்மை பாராட்டுகிறீங்களா அப்படின்னு கேக்குது. ஏன்னா மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல அப்படி என்று சொல்லுகிறார். கவனிச்சுடுங்க, இனி நாம் மேன்மை பாராட்டுவதற்கு நிறைய இருக்கிறது. தேவன் எனக்கு அதை செய்தார், தேவன் எனக்கு இதை செய்தார், நான் கர்த்தருக்காக இதை செய்தேன், நான் கர்த்தருக்காக அதை செய்தேன், அதெல்லாம் நன்றி நம்ம இன்னைக்கு சொல்லலாம். ஆனால் பவுல் எச்சரித்து சொல்லுகிறார், நீ மேன்மை பாராட்டுகிறது உனக்கு நல்லதல்ல. காரணம் என்னவென்றால், உன்னிடத்துல கொஞ்சம் புளித்தமா இருந்தாலும் உன் எல்லா மாவையும் அது கெட்டு போக பண்ணுகிறது. இது இந்த கொரிந்து திருச்சபை யாருன்னு சொன்னா, இன்றைய கிறிஸ்தவர்கள் எப்படின்னு சொன்னா, நிறைய நன்மை கொஞ்சம் தீமை, நிறைய ஆண்டவருக்காக ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் மாம்சத்துக்காக, பவுல் அழகாக சொல்லுகிற இந்த கொஞ்சம் நீ மாம்சம் சொல்றப்ப இந்த புளித்த மாவு முழு மாவையும் புளிப்புள்ளதாக மாற்றி கெடுத்து விடுமே அது தெரியுமான்னு கேட்கிற. அப்ப ஏன் நீ மேன்மை பாராட்டுற? நீ மேன்மை பாராட்டுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லையே, நீ மேன்மை பாராட்டுவது நல்லதில்லையே என்று சொல்லிவிட்டு பவுல் அழகாக சொல்லுகிற புளித்தமா என்று சொன்னால் அவன் பழைய மனுஷன், அதை நான் வைத்துக் கொண்டு புதிய மாவாக நான் மாறுவேனே ஆனால் இந்த புளித்த மாவு என்னை முழுவதும் புளிப்புள்ளதாக மாற்றிவிடும், நான் பழைய மனுஷனே. இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கும் இல்லைங்களா, பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தான். இந்த இடத்துலயும் பவுல் அதுதான் சொல்றார், நீ பழைய மனுஷனுடைய கொஞ்சத்தையாக நீ வச்சிட்டு புதிய மனுஷன் ஆகிறேன்னு வச்சுக்கோ, இந்த பழைய மனுஷனிடத்துல இருந்த அந்த செய்கையானது உன்னுடைய புதிய மனுஷன் என்று நீ நினைத்துக் கொள்ளுகிறத முழுவதும் அது கரைப்படுத்திவிடும், உன்னால் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்றார். அப்போ புதிய மாவு என்ன அதையும் சொல்றாரு அந்த இடத்துல, என்ன சொல்றாருன்னா துப்புரவு சின்சியாரி உண்மை ட்ரூத் இதெல்லாம் புதிய மாவுன்ற. பழைய மாவு என்ன? துர்க்குணம் பொல்லாப்பு இது பழைய மாவுன்னு சொல்லுகிறார். சரி, இன்றைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, நம்மிடத்தில் துர்க்குணம் இருக்கின்றதா? துர்க்குணம் இருக்கின்றதா? நம்ம ஒரு ஜபம் பண்ணுவோம், அந்த ஜபத்தை நான் தவறுன்னு சொல்லல, ஆனா என்னைக்கு அந்த ஜபத்திலேயே நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்காதுங்க. என்னன்னா ஆண்டவரே நம்ம பாவம் ஊர்ல இந்த மெயின் லைன் சர்ச்சஸ்ல எழுதி வாசிப்பாங்க, எழுதி வாசிக்கும் போது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்ன சொல்லுவாங்க, என்னது காணாமல் போன ஆட்டை போல, புரியுதுல்ல, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் மண்டேலிருந்து சாட்டர்டே வேற எங்க இருக்கிறோம் தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி நடந்தோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுனால நம்ம மீட்கப்படுகிறோம் என்று எண்ணுகிறோம். மாய் மாலம் நம்ம ரொம்ப காரியத்துல நம்ம தவறு பண்ணி கொண்டிருக்கிறோம், வெளியே வர வேண்டும். அதுல ஒன்றுதான் பவுல் சொல்லுகிற, நீ கொஞ்சம் புளித்தமாவ வச்சுட்டு கொஞ்சம் கிறிஸ்துவங்க சொல்லுவான் இல்லையா, எல்லாத்தையும் விட்டுதேன் ஆனா இதை மட்டும் விட முடியல. பவுல் சொல்றாரு அந்த கொஞ்சம் முழுமையையும் புளிப்புள்ளதாக மாற்றிவிடும், அப்படியே ஆனால் உன்னிடத்துல அந்த துர்க்குணம் இருக்குமையானால் நீ செய்கிற எல்லாமே துர்க்குணத்தின் மூலமாகத்தான் செய்கிறாய், பொல்லாப்பின் மூலமாகத்தான் செய்கிறார். ஆனா பவுல் சொல்ற உண்மையா செய் அப்படின்னு சொன்ன என்னன்னா, உன்னை ஒத்துக்கோ, உன் நிலைமையை ஒத்துக்கோ, ஆண்டவரிடத்தில் சொல்லு. தாவீது அழகாக சொல்லுவார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார், உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லுவார். தாவீது சொல்லுவார், ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற குறை எனக்கு காண்பித்து தாரும் என்று கேட்பார். இது தாவீது, ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன். எனவே அருமையான தேவ பிள்ளைகளே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம், கொஞ்சம் புளித்தமா பவுல் குறைந்து கழுத்துகிற. உண்மைதான், நேற்றைக்கு நான் உன்னை பார்த்த சமயத்தில் நீ இப்படி கிடையாது, விக்கிரகாராதனை பண்ணி கொண்டிருந்தாய், நேற்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில விபச்சாரம் இருந்தது, நேற்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் போது அவதூறாக நடந்தாய், ஆனால் இன்று நீ விபச்சாரத்தை விட்டு விட்டாய், இன்று உன்னிடத்திலே விபரீதங்கள் இல்லை, ஆனாலும் உன்னிடத்திலே துர்க்குணம் இருக்கின்றது, பொல்லாப்பு இருக்கின்றது, பொய் பேசுகிறது இருக்கின்றது, இது ஒன்று போதும் உன் முழுமையான நல்ல மாவை கெடுத்து விடுவதற்கு, அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகின்றார். எபேசுத்திர சபை பவுல் எழுதுகிறார், எபேசியர் 4:22-24 வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்கு இந்த கடிதத்தை எழுதும் போது அதுல இந்த பழைய மனுஷன் அதை நம்ம கலைந்து விடுவதை பற்றி எழுதுகிறார். எழுதும் போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் சொல்றாரு எபேசு சபையை பற்றி, எபேசு திருச்சபை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ச்சஸ் ஆக இருந்தது ஒரு நாள்ல, ஆனால் மறுபடியும் எச்சரிப்பு கொடுத்த போது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அழிக்கப்பட்ட ஒரு திருச்சபை எபேசு திருச்சபை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதல் சபை, ஆவியானவர் பேசின சபை எபேசு திருச்சபை. அப்ப ஆவியானவர் எச்சரித்தார், நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பு, மனந்திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்தில் இருக்கிற விளக்குத்தண்டை எடுத்து போடுவேன். மனந்திரும்ப மனமில்லை, என்ன நிலையிலிருந்து விழுந்தேன் என்பதை அறிந்து கொள்ள மனமில்லை, மண்மேடாக்கப்பட்ட ஒரு திருச்சபை தான் எபேசு திருச்சபை. இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எபேசு சபைக்கு பவுல் எழுதுகிறார், உங்க ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, உங்களிடத்தில் இருக்கிற பக்தி வைராக்கியம் இது சூப்பர். நீங்க வந்து வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்துல முதல் 7 வசனங்களை வாசித்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவா தெரியுமா ஆவியானவர், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நல்லவைகள். உன்னிடத்துல இவன் நல்லவனா கெட்டவனா, கள்ள தீர்க்க தரிசியா நல்ல தீர்க்க தரிசியா, ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விவேகம் இருக்கிறது, நல்லது. உன்னுடைய கிரியை நல்லது, உன்னிடத்தில் இருக்கிற பக்தி வைராக்கியம் நல்லது, உன்னிடத்தில் இருக்கிற இந்த விதமான அன்பு நல்லது. ஆயினும் ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை? ஆதியிலிருந்து அன்பை நீ விட்டுவிட்டாய். மனம் திரும்பு என்று சொல்லுவார். இப்ப அந்த சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஞாபகத்தில் வச்சுடுங்களேன், பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய ஊழியக்காரன், பெரிய ஊழியக்காரன். பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை எந்த ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியத்தோடும் ஒப்பிடுவது சரியாகவும் இருக்காது. எல்லாவற்றையும் வெறுத்து தேவனுக்காக கடைசி மட்டும் சிலுவை சுமந்து சென்றவர் பவுல் அப்போஸ்தலன். அந்த பெரிய போதகர், அந்த பெரிய ஊழியக்காரர் கொருந்த சபைக்கு சொல்றாரு, எப்பா உங்கள்கிட்ட கொஞ்சம் புளித்தமா இருந்தாலும் எல்லாத்தையும் அது கெட்டுவிடும், அதனால எச்சரிப்பாயிரு, பழைய மனுஷனை விட்டுருன்றாரு. ரோம திருச்சபைக்கு பவுல் போது நிற்கிறார். இப்ப எபேசு திருச்சபைக்கு சொல்லும் போது என்ன சொல்லுறாரு தெரியுமா? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளை நீ இன்னும் வைத்திருப்பாயானால் நீ இன்னும் பழைய மனுஷன். புரியுது இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் பழைய மனுஷனா இருப்பேன், கர்த்தர் என்ன புதிய மனுஷனாக மாற்றுவார். அப்படியானால் இந்த வசனம் அவர் எழுதியிருக்க தேவையில்லையே. என்ன அழகாக சொல்லுகிறார், முந்தின நடக்கை, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குகின்ற இச்சைகளை நீ உடையவனாக இருக்கிறபடியால் பழைய மனுஷன், நீ புதிய மனுஷன் ஆனால் உன்னிடத்தில் இருக்க வேண்டியவைகள் புதிய ஆவி, புதிய ஆவி, மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாக நீ இருப்பாய். அப்ப இதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நமக்கு இது ஒரு டெஸ்டிங் பாயிண்ட்ங்க. என்ன சொல்றேன்னா, சில நேரங்களில் நாம் இந்த பழைய மனுஷனை கொஞ்சம் சந்திப்போம் பார்த்துருங்க. வாழ்க்கையில் சந்திக்கும் போது அது எச்சரிப்பு நமக்கு. பழைய மனுஷனை சந்திப்போம்னு சொன்னால் என்னது, என்னுடைய முந்தின வாழ்க்கை சொல்லுவோம் இல்லையா நம்ம கிறிஸ்தவங்க, அப்படி நான் இருந்திருப்பேன்னு சொன்னால் இன்றைக்குமே எங்கிட்ட இப்படி பேசிட்டு என்ன செய்ய மாட்டான், சரியா போயிருக்க மாட்டான். அது வந்து இந்த பழைய மனுஷனை பத்தி உள்ள இந்த சிந்தை பார்த்துடுங்க. அதையே நான் செயல்படுத்துகிறேன்னு வச்சிடுங்க. என்னிடத்துல கிறிஸ்து கிடையாது, என்னிடத்துல கிறிஸ்து கிடையாது. அதுதான் பவுல் சொல்றாரு, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குகின்ற இச்சைகள், மோசம் போக்குகின்ற இச்சைகள் அதெல்லாம் விட்டுட்டு உன்னிடத்தில் இருக்க வேண்டியது என்னவென்னா புதிய ஆவி, புதிய ஆவி, மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயல், இவைகள் தான் உன்னிடத்தில் இருக்கணும் அப்படி என்று சொல்லுகின்றார். கொலோசியர் நிருபத்தில் பவுல் எழுதுவார். கொலோசியர் திருச்சபை, பவுலுடைய திருச்சபை அது 3:5-14 வரைக்கும் பவுல் எழுதுவார். அதை நான் சும்மா ஒரு சின்ன ஒரு பிரீஃபா உங்களுக்கு சொல்றேன். பழைய மனுஷன்னா அவர் சொல்றார் அதுல கொலோசிய திருச்சபைக்கு, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை, இவைகளை உண்டு பண்ணுகிற அவயவங்கள் யாரிடத்துலாம் இருக்குதோ அவங்க எல்லாம் பழைய மனுஷன். இன்னும் சொல்லுவார், பழைய மனுஷன்னா ஒருவருக்கொரு பொய் சொல்லுவேன், பழைய மனுஷன். இன்னும் சொல்லுவார், பழைய மனுஷன்னா கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷண வார்த்தை, வம்பு வார்த்தைகள், இது பழைய மனுஷன். அப்ப புதிய மனுஷனை சொல்லுவார். புதிய மனுஷன் அப்படின்னா ஒன்றத்துல வேறுபாடு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அவர் எழுதுவார், கிறிஸ்துவுக்குள் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அழகாக எழுதுவார் அவர், விருத்த சேதனம் உடையவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை. அப்ப புதிய மனுஷன் சொல்லும் போது பவுல் என்ன கேட்கிறாருன்னா, கொலோசே திருச்சபைக்கு இன்னமும் உன்னிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஒன் ஜாதி, ஒன்னுடைய இனம், ஒன்ன சார்ந்தவர்கள் என்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. மொழி, இனம், இந்த ஜாதி, மதம், இவ்விதமான ஒரு பிரச்சனை நீ வச்சிட்டு இருக்கிற. அப்ப அவர் என்ன சொல்றன்னா, இது உங்ககிட்ட இருக்குமானா நீ பழைய மனுஷன். கொஞ்சம் யோசிங்களேன், நம்ம யோசித்து பார்ப்போமே. இருந்து வெளியே வர்றது எவ்வளவு பெரிய கடினமாக அநேகருக்கு காணப்படலாம். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இவ்விதமான ஒரு மோசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இனவரி, ஜாதி வரி, மொழி வரி, இவ்விதமான ஒரு வரிகளில் இன்றைக்கு இருந்து கொண்டு மற்றவர்களை அதற்கேற்றாற்போல் நடத்தாதபடிக்கு வாழ்வது பழைய மனுஷன். ஆனா புதிய மனுஷன்ல அவர் சொல்றாரு, எந்த வேறுபாடும் கிடையாது. இன்னும் சொல்லுவாரு, கொலோசை திருச்சபை பற்றி, புதிய மனுஷன் வச்சுக்கோயே, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தன், பிரியன், உருக்கமான இரக்கமுடையவன், தயவுடையவன், மனத்தாழ்மை உடையவன், சாந்தமுடையவன், நீடிய பொறுமை உடையவனாக இருப்பாய் என்று சொல்லுகின்றார். இன்னும் பொது புதிய மனுஷனை குறித்து அவர் சொல்வார் என்னன்னு சொன்னா, ஒருவரை ஒருவர் தாங்குவது, ஒருவர் பெயரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிப்பது, இவைகள் வந்து பழைய மனுஷன் அல்ல புதிய மனுஷன் என்று சொல்வார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு போதிக்கிற ஒன்று என்னன்னா, நான் பாவம் செய்யத்தான் இருப்பேன், செய்து கொண்டுதான் இருப்பேன், ஆனால் ஆண்டவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் என்னை மன்னித்து விடுகிறார். நாம் இந்த மன்னிப்பை பற்றி இலந்து நாட்களில் கற்றுக்கொண்ட போது நாம் அதை குறித்து அறிந்து கொண்டோம். தேவன் மன்னியாமல் ஒருபோதும் இருக்க மாட்டார், மன்னிக்கிறார். அவர் என்னை மன்னிக்கிறார், உங்களை மன்னிக்கிறார். யார் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறார். மன்னிப்பது வேறு, ஆனால் தேவனுடைய பிள்ளையாக நான் இருப்பது வேறு. இப்ப நான் கேட்கறேன் உங்கள்கிட்ட, ஆண்டவருக்கு பதில் சொல்லியிருக்கேன், ஏசு சொல்லியிருக்கிற, அதனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு புதிய ஒரு வாழ்க்கை நான் ஆரம்பிச்சிட்டேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன், சாட்சி சொல்லிவிட்டேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளால இருக்கிறேன். இந்த பழைய மனுஷனுடைய கிரியைகள் அப்பப்ப நம்ம செய்வோம் தானே, செய்தோம்னு வச்சுருங்களேன். நம்ம நினைக்கிறது என்ன சொன்னா, அப்படியெல்லாம் பரிசுத்தமா யார் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதனாலதான் ஒரு தடவை யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தாங்கன்னா, எல்லா யூதர்களும் சேர்ந்து சனகரின் சங்கத்துல போய் ஒரு பயங்கரமான முறையீடு பண்ணாங்க. என்னன்னா, இங்க பாரு, அப்பாவை கனம் பண்ணல, கனம் பண்ணலன்னு சொல்லிட்டு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அப்பா கனம் பண்ற மாதிரியா இருக்காரு, நான் சொன்ன அவருக்கு புரிகிறதே கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. நான் ஒரு மனைவியை கொண்டு வந்திருக்கேன், இந்த மனைவியோட ஒத்து போக மாட்டேங்கிறாரு. பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் என்னாலும் பாரு சண்டை சச்சரவு, நீ இத ஒரு சட்டமா வச்சேன்னு வச்சுக்கோங்க, நாங்க யாருமே ஆண்டவருக்குரியவர்களாக வாழ முடியாது. அப்பதான் அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, சனகரின் சங்கம் எடுத்த தீர்மானம் என்ன செய்தாங்கன்னு சொன்ன, இங்க பாரு, அப்படிப்பட்ட ஒரு அப்பா உனக்கு இருக்குமானா நீ என்ன செய்யாத, அதை பத்தி கவலைப்படாத, குர்பான் காணிக்க இத்தனை பவு நல்லடை, இத்தனை வெள்ளிக்காசு நல்லடை, இத்தனை ரூபா எங்க கொண்டு போய், ஆலயத்துல கொண்டு போய் அந்த பாவம் என்ன செய்யறோம், தீர்ந்து போயிடும். இது ஏன்னா வந்து கேட்கிறாங்க. ஆண்டவர் ஒரு முறை சொல்லுவார், இந்த ஒரு ஒரு ஸ்திரீய விவாகம் பண்ணி விட்டு விட்டு விடுவது சரியான்னு கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், சரியில்லை, மோசை சொல்லி இருக்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, முன் அப்படி கிடையாது, ஆண்டவர் அப்படி வைக்கல, உங்களுடைய கடின இருதயத்தின் நிமித்தம் மோசை உங்களுக்கு அப்படி கொடுத்தான், நீங்க அவனை விடலையே, இதற்கு மாற்று என்று ஒன்று இல்லை. இன்றும் கிறிஸ்தவம் தேடிக்கொண்டிருப்பது என்ன தெரியுமா, ஐயா பரிசுத்தம் மட்டுமென்றால் வாழ முடியாது, பரிசுத்தத்தில் அசுத்தம். ஆயினும் ரட்சிப்பு, அப்படி ஒரு போதனை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னு சொன்னா, நான் படித்த வேதத்தில் அப்படி இருக்குமான நீங்க எனக்கு போதித்து தர வேண்டும். நான் படித்த வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் விட்டுதேங்க, இந்த ஒன்னையும் விட முடியல, எல்லாத்தையும் விட்டுதேன், இந்த ஒரு குணமும் விட முடியல அப்படின்னா நான் கிறிஸ்துக்குள்ள இல்லை. ஏன்னா ஆண்டவர் அழகாக சொல்லுவார், ரெண்டு உதாரணத்தை சொல்லுவார். மத்தேயு 9:16-17 வசனங்கள் எல்லாம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, பழைய வஸ்திரத்தோட புதிய வஸ்திரத்தை இணைச்சிங்கன்னு சொன்னா வஸ்திரம் கிழிஞ்சு போகும், பலன் இல்லாம போகும். ஞாபகத்தில் வச்சிடுங்க, பழைய வாழ்க்கையை நான் விட்டு விடாமல் புது வாழ்க்கையை பழைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பேனேயானால், எல்லாவற்றில் ஒப்பிட்டு வைத்திருப்பேனேயானால் என் வாழ்க்கையே கெட்டு போய்விடும். அது தேவனுக்கு உகந்ததாகிறாது. இன்னொரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், என்னன்னு சொன்னா, புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில நீ வச்சுக்கோ. ஆண்டவர் அழகா சொல்ற, புது திராட்சை ரசம் உன்னுடைய புது வாழ்வு, உன்னுடைய புது நித்திய ஜீவன், இதை நீ உன் பழைய வாழ்க்கையாகிய அந்த துருத்தியில நீ இதை கொண்டு வச்சேன்னு வச்சுக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, துருத்தி கிழிந்து போகும், ரசம் சிந்தி போகும், துருத்தியும் கெட்டு போகும், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது கெட்டகுமாரனுடைய ஓமை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது என்றும் பிள்ளைகளுடைய மத்தியில் அதை பற்றி பகிர்ந்து கொண்டார்கள். மிக அருமையான கருத்துக்கள். இதை இந்த முறை நான் வாசித்த போது, இந்த செய்திக்காக ஆயத்தம் பண்ணின போது எனக்கு ஒரு கருத்து எனக்கு கிடைத்தது. எத்தனையோ தடவை இதை வாசித்திருக்கிறேன், நடித்திருக்கிறோம், நம்ம பாட்டு எழுதியிருக்கிறோம், நாடகம் எழுதியிருக்கிறோம், என்னதெல்லாமோ பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு சிந்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த பழைய மனுஷன் புதிய மனுஷன் என்கிறதை நான் உங்களுக்கு ஒரு முறை கூட அதிலிருந்து விளக்கி நான் முடிக்க இருக்கிறேன். அந்த இளைய மனுஷன் வந்து, இளைய குமாரன் வந்து அப்பா இடத்துல என்ன கேட்கிறான் சொன்னா, அப்பா எனக்குரியதை பிரித்து தாங்க, எனக்குரியதை பிரித்து தாங்க, நான் கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டான். இன்னைக்கு அவங்க மின்னோலி அவங்க சொன்னது போல, இதுவரைக்கும் எனக்கு தெரியவில்லை என்னவென்ன, அவர்களோ உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி. இந்த ஓமையில நான் வாசிக்கும் போது தகப்பன் ரெண்டு பேருக்குமே பிரிச்சு கொடுத்தான்னு நான் இதுவரை நினைக்கல. அவனுக்குரியதை கொடுத்து அனுப்பினான்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பெரியவனுக்குரியதை பெரியவனுக்கும், சிறியவனுக்குரியவனை சிறியவனுக்கும் கொடுத்து அவர் முடித்து விட்டார், தன் கடமையை முடித்து விட்டார். லீகலா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சட்டபூர்வமாக பாத்தீங்கன்னு சொன்னா, பிரித்து கொடுத்த பிறகு அந்த சொத்தின் மேல் தகப்பனுக்கு அதிகாரம் இல்லை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, பிரித்து கொடுத்த பிறகு அந்த சொத்தின் மேல் தகப்பனுக்கு அதிகாரம் இல்லை. இது லீகல். லீகல்னு சொன்னா சட்டம், லா என்ன சொல்லுதுன்னா, பிரிச்சு கொடுத்த பிறகு அங்க போய் நம்ம வந்து சுதந்திரம் கொண்டாட முடியாது. இவர் பிரித்து கொடுத்து விட்டார். இப்ப நான் உன்கிட்ட ஒன்னு ஞாபகத்தில் வச்சுடுங்க, என்னன்னு சொன்ன, சின்னவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான், தொலைச்சிட்டான். அந்த பெரியவனாக இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ விரும்புகின்றோம். அவனே சொல்லுவான், அவன் வாயால சொல்லுவான், என்னன்னா, அப்பா எல்லாத்தையும் நீங்க பிரிச்சு தந்த பிறகும் உங்களுக்கு இதுல சுதந்திரம் இல்லைன்னு நான் என்னைக்காவது சொன்னேன்னா, இல்லை. ஞாபகத்தில் வச்சுடுங்க, உங்க கற்பனைகளை நான் மீறினா, இல்லை. ஒரு அடிமையை போல நான் உங்களுக்கு வேலை செய்தனா, ஆமா. என்னுடைய நண்பர்களோடு நான் விருந்து உபசரிக்கத்தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியாவது கேட்டனா, இல்ல. ஞாபகத்தில் வச்சு விடுங்க, இப்ப அப்பாவோட இருப்பதெல்லாம் யாருடையது, மூத்த குமாரனுடையது. இரண்டு பங்கு அவனுடையது, அது அப்பாவுக்கு பங்கு கிடையாது, பங்கு கிடையாது. இப்ப ஞாபகத்தில் வைத்தவங்களுக்கு பழைய மனுஷன் புதிய மனுஷன், தம்பி எல்லாத்தையும் அழிச்சிட்டான், இப்ப திருப்பி வாரான், அப்பா அவனை சேர்த்து கொள்ளுகிறார். ஒரு ஆட்டை அடிக்கணும்னா அப்பா யார்கிட்ட கேட்டிருக்கணும், மூத்த மகன்கிட்ட கேட்டிருக்கணும். கேட்டாரா, இல்ல. மோதிரத்தை அணிவித்தார், மாற்று வஸ்திரத்தை கொடுத்தார், ஒரு விருந்தை ஒழுங்கு பண்ணினார். பெரியவனோடு அவர் எதையுமே அவர் என்ன செய்யலன்னா டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இப்ப அண்ணன் வராங்க,
அண்ணன் கேட்டது நியாயம். இன்றைக்கு நீங்களும் நானும் நிறைய காரியங்களில் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எங்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்களேன், அப்பா எனக்குள்ளது என்ன தந்தாங்க, தம்பிகளை தம்பிக்கு கொடுத்தாங்க, ரெண்டு பேருக்குள்ள பங்கு வச்சுட்டாங்க, தம்பி எல்லாத்தையும் தொலைச்சான், தொலைச்சிட்டு திரும்ப வாரான், அவனுக்குன்ட்டு என்னுடைய ஆட்டை பிடிச்சி அடிக்கிறாரு, என்னுடைய மோதிரத்தை எடுத்து கொடுக்கிறாரு, என்னுடைய வஸ்திரத்தை எடுத்து கொடுக்கிறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து பண்ணுகிறாரு, இது நியாயமா என்று கேட்டால் என்னுடைய பழைய மனுஷ அனுபவத்தில் சொல்லுவேன், நியாயம் இல்லை. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது எழுத்து கொள்ளும். இன்றைக்கு அந்த லீகலிசத்துல நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கற்பனைகளை நாம் மீறலையப்பா, நான் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து தானே இருக்கிறேன், அடிமை போல தானே வாழ்கிறேன். ஆனால் ஆவியோ இல்லாத ஒரு கற்பனை. நான் புது மனுஷன் ஆயிருப்பேன் சொன்னான். ஐயா, என் தம்பி வந்ததற்காக நான் சந்தோஷப்பட்டு என் அப்பா இடத்திலே நான் சொல்லுவேன், அப்பா என்னுடைய இடத்துல இருப்பதிலே பாதியை பிரித்தியாரு விடுங்க. இல்லாவிட்டால் நான் பரிசுத்தம். அந்த விதமான ஒரு ஆவி என்னிடத்துல இல்லாவிட்டால் என்னிடத்திலே பழைய மனுஷனை வைத்துக் கொண்டு சட்டப்படி வாழ விரும்புகின்ற ஒரு துரோகி நான், கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவனா நான் மாறினேன் சொன்ன, என்னுடைய அப்பாவிடத்துல இருக்கிற அந்த அன்பு தான் என்னிடத்துல இருக்கும். ஹென்றி நவோமன் சொல்லிக்கொண்டு ஒரு எழுத்தாளர், நிறைய கிறிஸ்டியானிட்டியை சார்ந்துதான் எழுதுவாங்க. அவங்களுடைய கோட்ஸ் சேயிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய கோட்ஸ்ல எழுதியிருக்கிறார், அதை வாசித்த சமயத்துல இன்னும் என்னுடைய கண்கள் திறந்தது. என்ன எழுதியிருக்கிறார் சொன்னான், நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்து சின்னவன் சரியா பெரியவன் சரியா, சின்னவனை போல வாழவா பெரியவனை போல வாழவா, சின்னவனை போல வாழ்ந்தா தேவனை கூப்பிட்டு ராஜ்யத்து போவோமா, பெரியவனை போல வாழ்ந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோமா, இது நமக்குள்ளால் நடக்கிற ஒரு டிஸ்கஷன். ஆனால் அவர் அந்த இதுல கோட்ஸ்ல எழுதுவாங்க, எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. என்ன சொல்வாருன்னா, போத்தாரா போத்தாரா, டோன்ட் லவ் லைக் a younger brother, don't love like a brother, older brother, love like the father. இந்த சின்னவனை போல நீங்க வாழ்ந்தாலும் நீங்க நாலு பேரை ஹர்ட் பண்ணுவீங்க, பாவத்துல வாழ்வீங்க, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாவீங்க. மூத்தவனை போல வாழ்ந்தாலும் உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறவர் எல்லாம் பாவிகளாக போவார். நேசம் இருக்க பிதாவை போல இருங்க. அப்படின்னா என்ன, அவன் வந்தபோது ஓடோடி சென்று கட்டி பிடித்தாரு, அவன் நாற்றம் எடுத்தானே, பன்னிக்கு கூட எல்லாம் இருந்தான், பன்றிகளோடு இருந்தவனுக்கு நாற்றம் எடுத்திருக்குமே, ஆனா அப்பா அவனை கட்டி பிடிச்சாங்களே. கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு மகனுக்கு அவர் போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்னா, நீ கற்பனைகளை கை கொள்ளுவாயானால் உன் தம்பி இடத்துல உனக்கு என்ன இருந்திருக்கணும், அன்பு பாசம் இருந்திருக்கணும். நானே உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னால நீயே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும், அப்பா நீங்க இந்த சந்தோஷத்தை செய்ததற்காக நன்றின்னு சொல்லியிருக்கணுமேப்பா. வேத புஸ்தகத்துல நீங்க ஒன்றை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் எத்தனையோ ஓமைகளை சொன்னார். ஒரு ஓமைக்கு உரியவன் புறப்பே நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஓமை இந்த ஓமை. வீட்டுக்குள்ளால வரல, அப்பாவுடைய சந்தோஷத்துல கலந்து கொள்ளல, தம்பியோட சேர்ந்து அந்த விருந்தை அவன் புசிக்கவில்லை, அவன் வீட்டிற்கு வெளியே நின்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பழைய மனுஷன் புதிய மனுஷன் அல்ல, விபரீதமான ஒன்று என்னன்னு சொன்னா, கற்பனைகளின் படி நடக்கிறேன் என்று சொல்லுகிற பரிசேத்துவம். ஆவி இல்லாத சட்டத்தை இன்றைக்கு நான் எனக்கு இறக்க வேணும், எனக்கு இறக்க வேணும், என்னுடைய அயலானுக்கு இறக்கம் இறக்கக்கூடாது, என் இனத்துக்கு இறக்கம் வேண்டும், இன்னொரு இனத்துக்கு இறக்கம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனாயானா அதுல வேற ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவேன், ஐ எம் எ கன்சர்வேட்டிவ் சொல்லுவேன், ஐ எம் அன் இவன்ஜலிஸ்டிக் கிறிஸ்டியன் என்று சொல்லுவேன், பார்ன் அகைன் கிறிஸ்டியன் என்று சொல்லுவேன். ஆனாலும் சட்டம் ஆவி இல்லை. அதனாலதான் இந்த பெரியவனை ஆண்டவர் ஏன் இந்த ஓமையில கொண்டு வந்தார் என்று சொன்னால், சட்டப்படி வாழ்கிறேன், அப்பாவுக்கு எந்த தீமையும் நான் செய்யல, ஒரு அடிமையாக இருந்தேன், எனக்கென்று எதையுமே நான் எடுத்து பிரயோஜனப்படுத்தவில்லை. ஆனால் இவன் யார்? என் தம்பி என்று கூட அவனுக்கு சொல்ல முடியல. இவன் ஒரு விபச்சாரி, பணத்தை விரயம் பண்ணினவன், உங்களுக்கு அடிமையாக வாழ விருப்பம் இல்லாதவன், அவன் எல்லாவற்றையும் அழித்து விட்டு வந்தான், அவனுக்காக இதை செய்கிறீரே என்று கேட்பது பரிசேயத்துவம். இயேசு கிறிஸ்தாங்க முதல் முதல ஒரு கிறிஸ்தவர்களுடைய அவங்க தொட்டாங்க, தொட்டு சுகப்படுத்தினது நேசு. கல்லறு தோட்டத்தில் போய் ஒரு வாலிபனை கண்டு அவனை ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தெக்க போலியாவுக்கு அனுப்பினவர் நமது இயேசு, நம்முடைய ஆண்டவர். நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அன்பான தெய்வ பிள்ளைகளே. சட்டம் உங்களையும் என்னையும் தேவராஜ்யத்தில் கொண்டு போகாது, ஆவி கொண்டு போகும். அப்படின்னா பழைய மனுஷன் என்ன? சட்டத்தின்படி வாழ்கிறேன். புதிய மனுஷன் என்ன? ஆவியின்படி வாழ்கிறேன். அப்படின்னு அண்ணையா, எனக்கு எதிராக ஒருத்தன் தூஷித்தா கூட அவனை நான் அடுத்த முறை பார்க்கும்போது நான் அவனை சேர்த்து கொள்வது, அன்பு கூறுவது, சகோதர அன்புல நிலைத்திருப்பது. இந்த இளைய குமாரனும் தேவ சித்தத்தின்படி வாழலை, இந்த மூத்த குமாரனும் தேவ சித்தத்தின்படி வாழலை. நான் வாழ வேண்டியது அந்த பிதாவின் அன்பில் நான் வாழ வேண்டும். அப்ப நேற்றைக்கு வரைக்கும் இளையகுமாரனாக இருந்தேன், இன்னைக்கு பிதாவின் அன்புக்கு ஒத்த ஒரு அன்பை உடையவனாக மாறிவிட்டேன். இது புது மனுஷன். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, எங்களோடு கத்திருந்த நாளில் பேசின வார்த்தைகளுக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு போதிக்கிறவர்கள் சண்டே ஸ்கூல்ல ஆனாலும் சரி, யூத்ல ஆனாலும் சரி, திருச்சபையில் ஆனாலும் சரி, ஒரேடியா நீ புது மனுஷனா மாற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற முடியும் என்று சொல்லும்போது ஆண்டவரே என்னுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளரலாம் ஆண்டவரே, ஆனால் என்னிடத்துல துர்க்குணம் இருக்குமே ஆனால் அதுல பாதியை விட்டுட்டு பாதியை கொண்டு நான் புது மனுஷனா வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது ஆண்டவரே. என்னிடத்துல லீகலிசம் இருக்குமானா, சட்டம் இப்படிதான் சொல்லுது அப்படிதான், அவன் கல்லறிந்து தான் கொல்லப்படணும், சட்டம் இப்படிதான் சொல்லுது அவன் அநியாயத்துல தான் மாளணும், சட்டம் இப்படித்தான் சொல்லுகிறது அதனால அவனுக்கு நேரிடுகிற தீங்கு நல்லது என்று எண்ணுவது பழைய வாழ்க்கை ஆண்டவரே. ஒருவேளை கொருந்து சபைக்கு பவுல் எழுதும் போது கொருந்து சபையார் கிறிஸ்துவை உடையவர்களாகத்தான் இருந்தார்கள், ஆனால் பழைய வாழ்க்கை அவர்களிடத்தில் இருந்தபடியால் புது வாழ்க்கை பிரயோஜனப்படவில்லை ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்றைக்கு போதித்ததன்படியாக பிதாவின் அன்பு என்னிடத்துல இருக்கணும் ஐயா, எங்களிடத்துல இருக்கணும். எக்கேடு கெட்டு நீ போன பின்பும் நீ திரும்ப வருவாய் என்னால் அணைத்துக் கொள்ளுகிற ஒரு அன்பு என்கிட்ட வேணும். அந்த இடத்துல நான் நின்று கொண்டு முன்பு நடந்தவைகளை நான் சொல்லுவேனே ஆனால் ஆண்டவரே நான் தேவ ராஜ்யத்துக்கு உரியவன் அல்லப்பா. அப்படிப்பட்ட புளித்த மாவுகளை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு புதிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமே ஆனால் ஆபத்தானது என்பதை கர்த்தரங்களோடு பேசினதற்காக நன்றி. இந்த புதிய வாழ்க்கை தான் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆரம்பித்து தந்த வாழ்க்கை. சிலுவைக்கு சென்றீர், முடிவு பரிந்தன் தன்னை தாழ்த்தினீர், கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் எங்களுக்காக சிந்தினீர், முந்தி எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீர், நான் பாவியாக இருக்கும் போது உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினீர். அந்த பந்தியிலே நாங்கள் சேர இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய லீகலிசம் சட்டபூர்வமாக இப்படித்தான் விபச்சாரம் பண்ணனானா கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், மன்னிப்பு கிடையாது, இந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாயா. ஆவியில கட்டப்பட்டு வாழ வேண்டும். அதனால தான் பவுலப்போஸ்தலன் சொன்னாரே, அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஐயா எங்களை என்னை நெருக்கி ஏவணும் ஐயா. என்னுடைய மாம்சம் சொல்லுகிறது விட்டு விடு, ஆனால் உங்க அன்பு சொல்லுது விடாத, சேர்த்துக்கொள். மாம்சம் சொல்லுது ஆண்டவரே கொடுக்காத, ஆனால் உம்முடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஐயா இல்லம்மா, நீ கொடு, உன் சகோதரனுக்கு உன்ன மறைக்காத, உன்னுடைய மாம்சமானவனுக்கு உன்னை மறைக்காத ஆண்டவரே. அப்படியேற்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்க வாழணும் ஐயா. இல்லைன்னா இந்த திருச்சபையில் இருக்கிற எங்களுக்கும் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஒரு பரிசேய வாழ்க்கை வாழ்ந்து மாண்டு போவோம். ஆண்டவரே எந்த இனமும் எந்த மதமும் எந்த ஜாதிக்காரனையும் நாங்க ஒதுக்க கூடாது ஐயா. ஏன்னா நீங்க ஒதுக்கல ராஜா. எங்க ஊர்களில் நீங்க அனுப்பின மிஷினரிகள் வந்தபோது எங்களுக்கு சுத்தமும் இல்லை, எங்க தெருக்கள் சுத்தமாகவும் இல்லப்பா. ஆனா நீங்க அனுப்புனீங்க. ஏன்னா எங்களை அன்பு கூர்ந்தீங்க. இன்று அதை எங்களத்துல எதிர்பார்க்கிறீங்க. இந்த தகப்பனுடைய அன்பு எங்களுடைய அன்பாக மாறும்போது நாங்கள் புது சிருஷ்டியாக மாறுகின்றோம். இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்தில் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.